இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஒரு புதிய அசைன்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய பாடத்திற்காக ஒரு நோட்டு போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் இன்றைய தேதியை போட்டு நீங்கள் கேட்கும் இந்த பாட தலைப்பையும் எழுதிக் கொள்ளுங்கள். புதிதாக இதில் கற்றுக்கொண்ட 5 காரியங்களை 5 வரிகளில் எழுதி வைத்துக் கொண்டு நாங்கள் கேட்கும்போது அதை செராக்ஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இதற்கும் மதிப்பெண் உண்டு. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட வேதாகம விளக்கவியல் என்ற பாடத்தில் நாம் வார்த்தையின் அர்த்தத்தை எவ்விதமாய் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் வேதத்திலே வார்த்தையை எந்த அளவிற்கு கவனம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் பார்க்க இருக்கிறோம். ஏனெனில் வேதத்தை புரிந்து கொள்வதற்கு அதில் எழுதப்பட்டுள்ள வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனெனில் இது தேவனால் மனிதனுக்கு மனித மொழியிலே எழுதப்பட்ட வேதாகமம் ஆகும். ஆகவே நமக்கு புரிவதற்காகவே தேவன் அதை வெளிப்படுத்தி தந்திருக்கின்றார். ஆனால் அதே வேளையில் அந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை கவனமாய் கவனிக்க வேண்டியது அவசியம். அது எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை இந்த பாடத்தை நீங்கள் கேட்கும்போது புரிந்து கொள்வீர்கள். வேதத்தில் உள்ள சாதாரண அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முதலாவது நாம் சிந்திக்கிறோம். ஏனெனில் வேத பகுதியில் உள்ள வார்த்தைகள் இயற்கையான அர்த்தத்தை உடையதாகவும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இவர்களை அநேகர் நினைக்கிறார்கள், எல்லா வார்த்தைகளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அர்த்தமுடைய வார்த்தை என்று நினைக்கிறார்கள். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட, அதாவது சாதாரணமான அர்த்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய அர்த்தத்தை உள்ளடக்கியதாய் இருக்கிறது, பரலோகத்தின் அர்த்தத்தை உள்ளடக்கியதாய் இருக்கிறது என்று மாத்திரம் பார்க்கிறார்கள். அதுவும் இருக்கிறது, இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அதே வேளையில் நாம் மானிடர்களாக இருக்கிற நமக்கு மானிட மொழியிலேயே இந்த வேதத்தை அவர் எழுதி தந்திருக்கிறார். ஆகவே இந்த வேதாகமத்தின் நேரடி அர்த்தத்தை முதலாவது பார்க்க நாம் பழக வேண்டியது அவசியம். மனிதனோடு தேவன் தொடர்பு கொண்டு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி தந்ததுதான் இந்த வேதாகமம். அந்த மனிதனோடு பேசிய தேவன் தான் சொல்வதை மனிதன் சரியாக விளங்கிக் கொள்வதற்காக அவனுடைய சொந்த மொழியிலேயே அவனோடு பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேய மொழியில், கிரேக்க மொழியில் வேதாகமம் காணப்பட்டாலும் இன்று அநேக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ் மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கு வேதாகமம் நம்முடைய மொழியிலே நம்முடைய கையிலேயே கிடைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். இன்று அநேக மொழிகளிலே வேதாகமம் இல்லை, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாக நம்முடைய மொழியிலேயே வேதாகமம் கிடைத்திருக்கிறது. இருந்த போதிலும் இந்த வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தைகள் எந்த அளவிற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து நமக்கு தாய்மொழியில இப்பொழுது மொழிபெயர்க்கப்பட்டு தரப்பட்டிருந்தாலும் அதனுடைய அர்த்தம் பல விதங்களில் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. வேதாகமம் முதலாவது எபிரேய மொழியில அங்கே இருக்கிற யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதாகமம் ஆகும். அந்த தேசத்தில் உள்ள கலாச்சாரம், அந்த தேசத்தில் உள்ள மக்கள், அவர்களுடைய நடைமுறை பாவனைகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அவர்கள் பயன்படுத்திய சொல்லின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் எவ்விதமாய் பயன்படுத்தினார்கள் என்று பார்க்க வேண்டியதும் அவசியம். ஆகவே பல தடைகளை தாண்டி பல முயற்சிகள் எடுத்து தமிழ் மொழியிலே நமக்கு வேதாகமத்தை எழுதி தந்திருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த நாட்டில் உள்ள செடிகொடிகள் இங்கே எல்லாம் இருப்பதில்லை. அங்கே உள்ள கலாச்சாரம் வேறாக இருக்கும், நம்முடைய கலாச்சாரம் வேறு வித்தியாசமாய் இருக்கிறது. ஆகவே அதை சற்று கவனித்து படித்தால்தான் தெளிவாக நாம் வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். நாம் வேதத்தை எடுத்து வைத்துக் கொண்டு தமிழ் மொழியிலே படிப்பதனாலே எல்லாவற்றையும் நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலேயே புரிந்து கொள்ளும் போதுதான் பல தவறான கருத்துக்கள் உருவாகிறது. ஆகவே தமிழ் மொழியில நாம் வாசித்தாலும் அதனுடைய சொல்லின் அர்த்தத்தை கவனமாய் பார்க்க வேண்டியது அவசியம். அப்போ வாசித்த வேத பகுதியில் உள்ள அந்த வார்த்தைகளின் சாதாரண அர்த்தம் என்ன என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். இது பார்ப்பதற்கு ரொம்ப லகுவா தெரியும், ஆனா நம்ம மொழியின் தன்மை காரணமாக வார்த்தைகளில் சரியான அர்த்தத்தை அறிய முடியாது போகிற நிலைகள் உண்டாகிறது. அதாவது பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டாலும் அந்த வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் ஒன்று இருக்கும், அதே வேளையில அதன் உருவக அர்த்தமும் ஒன்று இருக்கும். நேரடியாக இருக்கிற அர்த்தத்தை நாம் சொல்லர்த்தம் அப்படின்னு சொல்லி நாம் அழைக்கிறோம். ஆனா உருவக அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை நேரடியாக அப்படியே சொல்லப்படுகிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாமல் பேரொன்றை விளக்கும் வண்ணமாக உபமானமாக உபயோகிக்கப்பட்டிருப்பதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆக ஒரு சொல் நேரடியாக அதே அர்த்தத்தோடும் பயன்படுத்தப்படலாம், அதே வார்த்தை உருவக அர்த்தமாகவும் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆகவே ரெண்டு விதங்களில் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதாய் இருக்கிறது. உதாரணமாக நான் சொல்கிறேனே, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைத்தா பொன் குடம் அப்படின்னு சொல்லி பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒருவேளை இந்த பழமொழி புரியலன்னா உங்களுக்கு வித்தியாசமா தோணும், ஓ ரெண்டு குடம் இருந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, அது பயன்படுத்தப்பட்ட விதத்தை வைத்து பார்க்கும்போது, அது ஒரே குடத்தை தான் குறிக்கிறது. அதாவது ஒரு குடம் இருக்குது, அந்த மாமியார் உடைச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அது மண் குடம் தான் விடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அதே வேளையில மருமகா தெரியாம அந்த மண் குடத்தை கீழே போட்டு உடைச்சிட்டாங்கன்னு வைங்களேன், மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வரலன்னு வைங்களேன், அவங்க சொல்லுவாங்க இது பொன் குடமாக்கும், என்னுடைய பாட்டி எனக்காக ரொம்ப பத்திரப்படுத்தி தந்தாங்க, என் நினைவா வைத்திரு அப்படின்னு சொன்னாங்க, இது எவ்வளவு விலையேற பெற்றது தெரியுமா, நீ இந்த பொன் குடத்தை போட்டு உடைச்சிட்டே அப்படின்னு சொல்லி ஒரு மண் குடத்தை பார்த்து சொல்லுவாங்க. சோ இந்த கலாச்சாரமும் இந்த விளக்கமும் அந்த சொல் பயன்படுத்தப்பட்ட விதத்தையும் நம்ம கவனிக்காத பட்சத்துல அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம தவற விட்டு விடுவோம் அப்படிங்கறதான் நான் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு சொல்லின் நேரடி அர்த்தம் ஒன்று இருக்கிறது, ஆனால் அதே வேளையில அதை உருவகமாக உவமானமாக பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அர்த்தம் வேறு விதமாகவும் இருக்கிறது, நீங்க சற்று கவனிக்க வேண்டியது அவசியம். ஆகவே வேதத்தை பார்க்கும் பொழுதும் அதனால்தான் கூறிக்கொண்டிருக்கிறோம், அதனுடைய கலாச்சாரத்தை பார்க்க வேண்டும், பின்னணியை பார்க்க வேண்டும், வார்த்தையின் அமைப்பை பார்க்க வேண்டும், அதனுடைய இலக்கிய நடையை பார்க்க வேண்டும். பல காரியங்களை நம்ம வருகிற நிகழ்ச்சிகளில் சந்திக்க இருக்கிறோம். அவ்வளத்தையும் பார்க்கும் பொழுது நீங்க வேதத்தில் எவ்வளவு அரிய பொக்கிஷத்தை பெறுவீர்கள் தெரியுமா, எவ்வளவு ஆச்சரியமான வேதாகமம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே இது ரொம்ப ஆர்வமான பாடம் தான். இது கவனிச்சு நீங்க கேட்டீங்கன்னா, கவனித்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஆர்வமான ஒரு விளக்கம் பாடம் எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா இது வேதத்தை பற்றியது, வேதத்தை புரிந்து கொள்ள உதவுகிற பாடம். பிரியமானவர்களே, நீங்க இதை சரியாய் இனம் கண்டு பயன்படுத்த போறீங்க. சொல்லர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கா, உருவக அர்த்தத்தில் இந்த வார்த்தை வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கவனிக்க போறீங்க. இன்றைய காலகட்டத்தில் பல முரண்பாடான உபதேசங்கள் வருகிறத பார்க்கிறோம், குழப்பமான போதனைகள், பல தவறான உபதேசங்கள் வர காரணம் அவங்க இந்த வார்த்தையின் வித்தியாசத்தை சரியா புரியாம அவங்க கற்றுக்கொள்வதனால, அதை விளக்கப்படுத்துவதனால தான் இந்த வேத கள்ள உபதேசங்கள் மற்றவர்களால் புகுத்தப்படுது. அப்ப வார்த்தைகளை அந்த விளக்கத்தின் அடிப்படையில் சொல்லர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லாட்டா உருவகார்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது அவசியம். இப்ப உதாரணமா, இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி வசனத்துல பாக்கிறான். இது அப்படி நேரடி அர்த்தத்தில் அப்படி எடுக்க வேண்டியதுதான், வேற வழி இல்ல, நேரடியாக உள்ள அர்த்தத்தை தான் சொல்கிறது. அப்போ இதை நம்ம மாற்றி ஏதோ உருவகத்தோடு ஒரு அர்த்தத்தோடு இயேசு கூறியிருக்கிறார் என்று சொல்லி நாம அதை உருவக அர்த்தத்தில் பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய கன்னி பிறப்பு, அவருடைய உயிர் தழுதல், பரமேறுதல் எல்லாம் அப்படியே சொல் அர்த்தத்தில் கூறப்பட்ட காரியம். ஆனா இத சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தது அது நேரடியா நடந்த நிகழ்ச்சி அல்ல, அது உருவக அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. உயிர்த்தெழுதல் நேரடியாய் நடந்த நிகழ்ச்சி அல்ல, அது உருவக அர்த்தத்தில் கூறப்பட்ட காரியம். அவர் பரமேறி போனதெல்லாம் உருவக அர்த்தத்தில்தான் சொல்லப்பட்டிருக்க வழிய, நேரடியாக அவர் பரலோகத்துக்கு ஏறி போகல இப்படி சிலர் சொல்கிறாங்க. ஆனா அது நேரடி அர்த்தத்தை நம்ம அப்படியே பார்க்கணும், சொல் அர்த்தத்தை அப்படியே பார்க்கணும். மரியின் வயிற்றில் பிறந்தார் அப்படின்னா மரியாளியின் வயிற்றில் பிறந்தார், அவ்வளவுதான். அதையும் போய் உருவக அர்த்தத்தில் பார்த்து அதையும் ஆவிக்குரிய அர்த்தம் என்று கொள்ள அவங்க முயற்சி பண்ணதுனால பல குழப்படிகளை இன்று அனைவர் கொண்டு வந்துட்டாங்க. பெரியமானவர்களே, அப்ப வார்த்தையை ரொம்ப கவனம் பண்ணுங்க. நான் அதைத்தான் விளக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறேன். சொல் அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, உருவக அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குதா? இப்ப உதாரணமாக இன்னொரு வசனத்தை நான் கூறுகிறேனே, கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று அங்கே வாசிக்கின்றோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், எத அங்கிகளை. அப்ப இத நீங்க நேரடி அர்த்தம் கொஞ்சம் பாருங்களேன். ஒரு வாளில ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்குது, அதுல அங்கிகளை முக்கி அப்படியே எடுக்கிறீங்க. இப்போ அது எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல அங்கிய முக்கி எடுத்தா அது ரத்தமா தான் இருக்கும். ஆனா இங்க சொல்லியிருக்கு ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க நம்ம நேரடி அர்த்தத்தை பார்க்க முடியுமா? இல்ல, உருவக அர்த்தத்தை தான் பார்க்க முடியும். இந்த வார்த்தைகளுக்கு உவமானமான அர்த்தத்தை தான் பார்க்க முடியும். அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல தோய்த்தா அது வெளுக்கப்படுது அப்படின்னா இது உருவக அர்த்தத்தை குறிக்கிறது, சரியா? சோ இப்படி நீங்க வேதத்தை படிக்க பழகணும். உருவக அர்த்தத்தில் எது சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது ஆவிக்குரிய அர்த்தத்தில் எதை நம்ம பார்க்கணும், எதை நேரடியாக அப்படியே சொல்லியிருக்கிறார்னு பார்க்கணும். அதுதான் சொல்லிக்கொண்டிருந்தேன், இயேசுவின் கன்னிப்பிறப்ப அது அப்படி இல்ல, அது உருவகமா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடாது. அது அப்படியே நடந்த நிகழ்ச்சி, பெத்லகேமில் பிறந்தது அப்படியே நடந்த நிகழ்ச்சி. ஆனா இங்க பார்த்தது போல ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல தோய்த்து வெளுப்பது அப்படிங்கறது அது உருவக அர்த்தத்தை குறிக்கிறது. இன்னும் ஜீவ தண்ணீர் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க, உருவக அர்த்தம். ஜீவ தண்ணீர்னு எதுவும் நேரடியான இடத்துல இல்லையே. 1 லிட்டர் ஜீவ தண்ணீர் எவ்வளவு அப்படின்னு நம்ம எட்டி கேட்க முடியுமா? இல்ல கிடைக்குமா? எருசலேம்ல கிடைக்குமா? இல்லையே. சோ உருவக அர்த்தம். அப்ப உருவக அர்த்தத்தை எங்க பயன்படுத்தி இருக்கிறார், சொல் அர்த்தத்தை எங்கே பயன்படுத்தி இருக்கிறார் என்பத நீங்களும் நானும் தான் ஆவியானவர் உதவியோடு கண்டுகொள்ள வேண்டியது அவசியம். அதுக்குதான் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்த வேதாகம விளக்கவியலை நன்றாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு ஊழியரும் படிக்கணும்னு விரும்பிதான் இந்த வேதாம கல்லூரி மூலமாக நாங்க பலருக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதற்கு கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்ப இவ்விதமாக ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்கிற சில சபைகள் கூட சொல்லர்த்தமாக வார்த்தையில் உள்ள அர்த்தத்தின்படி சித்தரிக்கப்பட்டுள்ள சம்பவங்களை உருவகமாக எடுத்து வேறு அர்த்தம் கற்பித்து வருவதையும், அதே போல உருவக அர்த்தத்தில் சொன்னதை நேரடி அர்த்தத்துக்கு கொண்டு வந்து கற்பிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் தந்த வார்த்தையில் நமக்காக எழுதியுள்ளவற்றை மக்கள் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் வாசிக்கும் வேத பகுதியில் சொல்லர்த்தமாக, அதாவது வார்த்தையில் உள்ள அர்த்தத்தின்படி உபயோகிக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் எவை, உருவக அர்த்தத்தோடு குறிப்பிடப்பட்டுள்ள வார்த்தைகள் எவைகள் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம பிரித்து ஆராய வேண்டும். அப்போதுதான் நாம வாசிக்கும் வேத பகுதியின் சரியான அர்த்தத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானே, அப்ப வேதத்தில் உள்ள சொல்லர்த்தம், உருவகர்த்தம், இது ரெண்டையும் நம்ம கவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். வார்த்தையில் உள்ள அர்த்தத்தை பற்றி நான் இன்னும் சற்று அதிகமாக விளக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட வார்த்தையில் உள்ள அர்த்தம், அந்த வார்த்தையின் சாதாரண அர்த்தத்தை, ஒரே அர்த்தத்தை, ஒரு குறிப்பிட்ட வார்த்தையில் உள்ள அர்த்தம் அந்த வார்த்தையின் சாதாரண அர்த்தமாக இருக்கிறது. நாம் வாசிக்கும் வேத பகுதியின் சரியான அர்த்தத்தை நாம் அறிந்திட வேண்டுமானால் முதலில் வார்த்தையில் உள்ள அர்த்தத்தின்படி உபயோகிக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை நாம கண்டுபிடிக்கணும். அதாவது சொல்லர்த்தத்தில் வார்த்தையில் உள்ள அதே அர்த்தத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இனம் கண்டுபிடிக்க வேண்டும். வேத பகுதியை நம்ம நிதானமா வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது வார்த்தையில் உள்ள அர்த்தத்தின்படி சொல்லர்த்தமாக உபயோகிக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை நம்ம ரொம்ப லகுவா கண்டுபிடிச்சிட முடியும். பொதுவாக பெரும்பாலான வார்த்தைகள் அவ்வார்த்தைகளில் உள்ள அர்த்தத்தின்படியே உபயோகிக்கப்பட்டிருக்கும். நீங்க வேதத்துல பார்க்கும்போது பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும், அந்த வார்த்தைகளில் உள்ள அர்த்தத்தின்படியே தான் உபயோகிக்கப்பட்டிருக்கும். ஆகவே நீங்க அதை முதலாவது கவனம் பண்ண வேண்டும். அதனால முதலில் இவற்றின் சரியான அர்த்தம் என்ன, அதாவது இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன, உருவகர்த்தமா சொல்லர்த்தமா அப்படியே அர்த்தமா அப்படிங்கறத நம்ம முதலாவது ரொம்ப கவனமா தயவுசெய்து வாசிங்க. ஒரு குறிப்பிட்ட வார்த்தையின் அர்த்தத்தை நம்ம அறியாது இருந்தா, அறிய முடியலன்னு உங்களுக்கு வைங்களேன், ஒரு தமிழ் அகராதியை பார்த்து அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம். ஒரு தமிழ் அகராதி, ஒரு டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரி ஒன்னு வாங்கிக் கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தையை கொஞ்சம் படித்த தமிழ் ஆசிரியர்கிட்ட போய் கேட்டு அறிந்து கொள்ள முயற்சிக்கணும். அதே போல ஒரு ஆங்கில வேதாகமத்தையோ அல்லது ஒரு புத்தகத்தையோ வாசிக்கும் போது அர்த்தம் தெரியாத வார்த்தைகளுக்கு அகராதியிலிருந்து எவ்வாறு அர்த்தம் பெறுவோமோ அதே போல வேதத்திலும் நமக்கு அர்த்தம் தெரியாத தமிழ் வார்த்தைகளுக்கு தமிழ் அகராதியிலிருந்து அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். இப்ப சிக்ஷை அப்படிங்கிற வார்த்தை இருக்கு வைங்களேன், நிறைய பேருக்கு சிக்ஷைன்னா என்னன்னே தெரிகிறது இல்ல. அத சிக்ஷை அப்படின்னா சில பேர் தண்டனை என்று நினைக்கிறாங்க. தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிப்பது போல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கிறது போல என்ற அர்த்தத்தில் எடுக்கிறார்கள். ஆனா சிக்ஷைனா பயிற்சி. அப்ப அதுக்குரிய அகராதிய கொஞ்சம் தேடி பார்க்கணும். தகப்பன் தன் பிள்ளைய சிக்ஷிக்கலாம், பயிற்சி கொடுக்கறான், நல்லது செய்தா அந்த மகனை பாராட்டுகிறான், தீயது செய்தா தண்டிக்கிறான். எப்போதும் தண்டிக்கிறத மட்டும் தகப்பன் செய்கிறது இல்ல. அப்போ சிக்ஷைனா என்ன, பயிற்சி. இந்த மாதிரி கடினமான வார்த்தைகள் நமக்கு வேதாகமத்தில் இருக்கிறது. தமிழ் அகராதியை கொஞ்சம் புரட்டி பாருங்க. இல்லட்டா உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும்னா ஆங்கில வேதாகமத்துக்கு போயிட்டு அந்த வார்த்தை என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. மூல பாசையில எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல போயிட்டு BibleGateway.com அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. அதே போல கம்ப்யூட்டர்ல தேடியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி நிறைய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கும்போது ஏன் நம்ம சில வார்த்தைகள் புரியலன்னா அப்படியே விடணும், விடக்கூடாது. ஒரு சொத்து பத்திரம் இருக்குன்னு வைங்களேன், அதுல ஒரு வார்த்தை ஈசான மூளை அப்படின்னு புரியலன்னு வைங்களேன், அதை என்ன யாது அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த பகுதி நிலத்தை நம்ம சுதந்திரிக்க முயற்சிக்கிறோம்ல. அதே மாதிரி வேதத்தில் உள்ள அனைத்து வார்த்தைகளின் அர்த்தத்தையும் புரிஞ்சாதான் அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கும் வர முடியும். அந்த மாதிரி ஒரு கேர்ஃபுல்லா கவனமா வாசிக்க வேண்டியது அவசியம். சரியா பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையின் அர்த்தம் நமக்கு தெரியாவிட்டால் நாம யூகித்து ஒரு அர்த்தத்தை அதுக்கு கொடுக்க முயற்சிக்க கூடாது. 100 ஆண்டுக்கு முன்பு மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்தை தான் நாம் இன்று கையில வைத்திருக்கிறோம். அப்போ அந்த காலத்தில் தமிழில் உபயோகிக்கப்பட்ட சில வார்த்தைகள் இன்று நாம் பொதுவாக உபயோகிக்கிறது இல்ல அப்படிங்கறது தான் உண்மை. அதனால நமக்கு சில வார்த்தைகள் ரொம்ப கடினமா இருக்குது, அதுக்கு அர்த்தம் தெரியாம முடிக்கிறோம். ஆனா அதுக்காக சிலர் அதை என்ன செய்யறதில்ல, முயற்சி எடுத்து படிக்க பிரயாசம் எடுக்கிறதில்ல. சரி ரைட், இல்லட்டா ஆவியானவர் தானா கனவுல வந்து கற்றுத்தருவாருங்கிற மாதிரி நினைத்துக் கொள்கிறாங்க. பிரியமானவர்களே, சோம்பேறியாக இருக்கும்போது கத்தர் உதவுவார்னு சொல்ல முடியாது. நீங்க முயற்சி எடுக்கிறீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு போதுமான வாய்ப்பு இல்ல, படிக்க முடியலன்னா ஆவியானவர் நிச்சயமா உதவுவார் இல்லை என்று கூறவில்லை. ஆனா உங்க முயற்சி கட்டாயம் தேவை. அப்படி இல்லாம சும்மா சிம்பிளா வாசிட்டு ஆவியானவர் கற்றுத்தருவாரு அப்படின்னு சும்மா சோம்பேறியா இருந்தா நம்ம கற்றுக்கொள்ள முடியாது, வளர முடியாது. ஆகவே முயற்சி எடுக்க வேண்டியது அவசியம். சிலர் தங்களுடைய யூகத்தின் அடிப்படையில வேதத்தை விளக்கம் கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை ஒருவர் இவ்விதமாக எபிரேயர் 1:1 உள்ள திருவுளம் பற்றினார் என்ற வார்த்தையை அவர் அதை பிரித்து இவ்விதமாக கூறினார். அவருக்கு உண்மையிலே அர்த்தம் தெரியல, அதனால திரு பிளஸ் உள்ளம் பிளஸ் பற்றினார் அப்படின்னு சொல்லி பிரித்து பரிசுத்த உள்ளத்தை பற்றினார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கோரியிருக்கிறார். பாருங்க, திருவுள்ளம்னா பரிசுத்த உள்ளமா, அந்த பரிசுத்த உள்ளத்தை அவர் பற்றி கொண்டாராம், அதாவது தேவன் பற்றிக்கிட்டாராம் அப்படின்னு சொல்லி பரிசுத்த உள்ளத்தை பற்றினார்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்தார்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் துருத்தி இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சோ உங்களுக்கு எது கடினமான வார்த்தைன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ இப்படி பல வார்த்தைகள் இருக்கும் பொழுது அதுக்கு நாமே ஒரு அர்த்தத்தை இதுதான் இருக்குங்க அப்படின்னு சொல்லி நாமா முடிவு பண்ணி நாமா விளக்கம் கொடுத்து நாமா வேதத்தின் அர்த்தத்தை கெடுக்க கூடாது, தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. புரிந்து கொள்கிறது மட்டும் இல்ல, அந்த தப்பான அர்த்தத்தை போய் பிறகு மக்களுக்கு இதுதான் வேதம் சொல்லுதுன்னு வேற ஊழியர்கள் சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் பெரிய கஷ்டம். தாங்களும் கெட்டுப்போனது மட்டும் இல்ல, மற்றவர்களையும் அந்த விசுவாச வாழ்வில் கெடுத்து விடுவார்கள். ஆகவே ஊழியர்கள் ரொம்ப கவனமாக வேதத்தை முழுவதும் சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். அப்ப திருவுளம் பற்றினார்னா பரிசுத்த தேவன் பேசினார் என்றுதான் அர்த்தம். அதை விட்டுட்டு இப்படி நாமா யூகித்து அதன் அர்த்தத்தை தமிழ் அகராதியில பார்க்காம நாமா யூகித்து இவ்விதமா சொல்லக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்தாவியானவர் நிச்சயமா நமக்கு கற்றுத்தருகிறார், ஆனா அதே வேளையில அந்த நேரடியான அர்த்தத்தை என்ன நோக்கத்தில் அந்த வார்த்தையை கொடுத்தாரோ அதற்கு முரண்படும் வண்ணம் பரிசுத்தாவியானவர் காலத்துக்கு காலம் மாற்றி மாற்றி பேச மாட்டாரு, புதிய புதிய அர்த்தங்களை கொடுக்க மாட்டாரு. இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, இன்றைய காலத்துக்கு ஏற்ற செய்தியை பரிசுத்தாவியானவர் தருகிறார்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள் அதை சொல்லிக்கொண்டு போனா காலம் போதாது. அப்படி புதிய புதிய செய்தியை கத்து தருகிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல அவர் நேரடியா சொன்ன அர்த்தத்தெல்லாம் விட்டுவிட்டு நேரடி சொல்லத்தம் உள்ளதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தை கற்பித்து உருவக அர்த்தத்தை கற்பித்து இன்று அறிஞர் போதிப்பதனால தான் இவ்வளவு குழப்படிகள், இவ்வளவு தேவையற்ற உபதேசங்கள். அப்ப இதெல்லாம் மாற்றணும்னா என்ன செய்யறது? இவ்விதமான வேதாகம விளக்கவியல் அந்த நியதிப்படி வேதத்தை வியாக்கியானம் பண்ணணும். அதைத்தான் நான் இந்த நாளில கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்து தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன். முதல்ல சொல்ல கவனிங்கன்னு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது நான் சொல்கிற கருத்து அல்ல, வேத வல்லுநர்கள் வேத விளக்கவியல்ல ஹெர்மனடிக்ஸ் பேப்பர்ல இவங்க சொன்ன காரியத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப வேதாகமத்தில் நாம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக முதல்ல சொல்லை கவனமாய் கவனிங்கள், சொல்லத்தமா உருவகத்தமா என்பதை கவனிங்கன்னு மட்டும் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து வார்த்தையின் உருவகத்தத்தை எவ்விதமாய் பார்ப்பது அப்படின்னு சொல்லி சற்று அறிமுகப்படுத்திவிட்டு பிறகு இன்னும் ஆழமாய் நம் வருகிற வகுப்புகளில் பார்க்க இருக்கிறோம். உருவக அர்த்தம், வேத பகுதியில் உள்ள வார்த்தையில் உள்ள அர்த்தத்தை அறிந்து கொண்டதன் பிறகு எந்தெந்த வார்த்தைகள் உருவக அர்த்தத்தோடு உபயோகிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி நாம வேறு பிரித்து அதை குறித்துக் கொள்ளணும், இல்லாவிட்ட கண்டுபிடிக்க பழகணும். வேத பகுதியை நம்ம நிதானமா வாசிக்கும் போது, அதாவது கவனித்து வாசிக்கும் போது, உருவக அர்த்தத்தோடு உபயோகிக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை நம்ம ரொம்ப லகுவா இனம் கண்டு கொள்ளலாம். நிறைய பேர் வேதத்தை நிதானித்தே வாசிக்கிறதல்ல, மற்ற புத்தகங்கள் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த தின பத்திரிகை காலையில் வருகிற செய்தித்தாளை வாசிச்சா கூட ரொம்ப கவனமா அந்த ஒரு வார்த்தையை கூட விடாம பார்ப்பாங்க. ஆனா வேதத்தை வாசிக்கும் போது பாருங்க, விறுவிறுவிறுன்னு அது புரிந்தான்னா புரியட்டான புரிஞ்சுட்டுதான் என்னது ஆக போகுது, நமக்கு அது புரிஞ்சுட்டா என்ன கிடைக்க போகுது, நமக்கு என்ன லட்சமா வரப்போகுது, இதுதான் அவங்க சிந்தனையா இருக்குது. பிரியமனில் லட்சம் லட்சம் கோடி கோடி வந்து வந்து சமாதானம் பெற்று போகிறதை விட வேத வார்த்தையை வாசித்து அதன் அர்த்தத்தை புரிஞ்சீங்கன்னா அதுல வருகிற சமாதானம் நீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, நீங்க அனுபவித்து பார்க்கணும். சரி, ரைட். யோவான் 3 அதிகாரத்தை உதாரணமா நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க அதை வாசிக்கும் போது 3 வசனத்துல மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மறுபடி பிறத்தல் என்பதை உருவக மொழியில தான் அவர் சொல்லி இருக்கிறார், அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும். நீங்க 5 வசனத்தை வைத்து பார்க்கும்போது நீங்க அதை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி யோவான் 4 அதிகாரம் 10 வசனத்துல ஜீவ தண்ணீர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் உருவகமாகவே கூறியிருக்கிறாரு. உருவகமாக உபயோகிக்கப்பட்டுள்ள இந்த வார்த்தைகள் எவை அப்படிங்கறத அறிந்து கொள்வதற்கு அந்த வார்த்தைகள் இடம்பெறும் வேத பகுதியை ஆராய்ந்து பார்த்து அவற்றை சொல்லர்த்தமாக விளக்கினால் அர்த்தம் பொருத்தமானதா இருக்குமா, இல்லாவிட்டால் உருவகர்த்தமா சொன்னா விளக்குனா அர்த்தம் பொருத்தமா வருதா அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் வாசித்து நிதானித்து அறிய வேண்டும். அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கிறவர்கள் தான் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ள நான் ஏற்கனவே இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ வார்த்தையின் உருவக அர்த்தத்தை நீங்கள் கவனமா சொல்லப்பட்டிருக்கிறதின் அடிப்படையில் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். உருவகமா இருக்கிறது உருவகமா பார்க்கும்போதுதான் சரியா வரும், சொல்லத்தில் பார்த்தா அது தப்பா போய்விடும். அதைத்தான் முன்னே நான் உங்களுக்கும் ஒரு முறை சொன்னேன், அதாவது இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சற்று முன்னர் கூறினேன் அல்லவா. அப்போ இதுல நீங்க அப்படியே சொல்லத்தத்தை பார்த்து பாருங்க, சரியா வராது. நம்ம நேரடி அர்த்தம் பார்த்தோம்னா ரத்தத்துல தோய்த்து வெளுப்பது எப்படி வெண்மையாக வரும், ரத்தத்துல முக்கிய எடுத்தா ரத்தமாகத்தான் வரும். அப்ப அதே உருவகர்த்தத்துல சொல்லியிருக்கிறாருங்கிறது இப்ப நம்ம பார்க்கும் போதே புரிந்து விடுகிறது. அப்போ இவ்விதமாக சொல்லத்தம் பொருத்தமில்லாததா இருக்கும்போது ஒரு வார்த்தை உருவகமாகவே உபயோகிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடித்துக் கொள்வது ரொம்ப எளிதான காரியம். எத்தனையோ காரியங்களை உலகத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம், ரொம்ப அறிவாக நம்ம நிதானிக்கிறோம். ஆனா இதை நிதானிக்க முயற்சி எடுத்தது உண்டா கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரி, இயேசு கிறிஸ்து யோவான் 3 அதிகாரத்தில் நிக்கோதேமுவோடு கூட அவர் மறுபடி பிறத்தலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உருவகமா சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, ஆனா நிக்கோதேமு சொல்லர்த்தமாகவே அதை விளங்கிக் கொண்டார்னு பாக்கிறோம். அப்படியே நேரடியா அதன் அர்த்தத்தை எடுக்கிறாரு. தாயின் வயிற்றுல போய் அதாவது மீண்டும் புகுந்து பிறகு பிறக்கணுமா அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் கேட்கறத நம்ம பாக்கிறோம். அதாவது சொல்லர்த்தமா அவர் எடுக்கிறாரு. அதே போல நீங்க சமாரிய பெண்ணை குறித்து வாசிக்கிறீங்க. யோவான் 4 அதிகாரத்தில் ஜீவத்து நீரை பற்றி இயேசு சொல்லும் போது அவளும் அதை அப்படியே சொல்லர்த்தமா எடுக்கிறா பாருங்க. மீண்டும் தண்ணி எடுக்க வராம ஒரே முறை எடுத்துட்டு போயிட்டா அப்படியே அது வற்றாத ஜீவத நீரா எனக்கு வேணுங்கிற அர்த்தத்துல அவ புரிந்து கொண்டு கேட்கிறா பாருங்க. அப்ப இப்படித்தான் நீங்க சொல்லர்த்தத்தை உருவகர்த்தமா எடுத்தா, உருவகர்த்தத்தை சொல்லர்த்தமா எடுத்தா தவறாக வேதத்தை புரிந்து கொள்வீங்க, தவறாக உபதேசிப்பீங்க, கிறிஸ்தவ வட்டாரத்தையே தொலைச்சிருவீங்க. இப்படிதான் ஆகிவிடும். இந்த காலகட்டத்தில் அப்படித்தானே உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறத கவனித்து பாருங்கள். பிரியமானவர்களே, தவறாக நம்ம விளங்கிக் கொள்ளும் இடத்திற்கு கொண்டு போக காரணம் சொல்லை சரியாக புரிந்து கொள்ளாத விஷயம். சரி, இது ஒரு பக்கம். இன்னும் பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா தவறு தவறாக வாசிப்பாங்க, அது அடுத்த கட்டம். சரியான அளவுக்கு இன்று தமிழை சிலர் படிப்பதில்லை, தமிழை சரியா படிக்கிறதில்ல, இலக்கணப்படி படிக்கிறதில்ல, இங்கிலீஷ் மீடியத்திலே படித்து படித்து கடைசியில அவனுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சிம்பிளா போயிருந்தாங்க. அப்ப இங்கிலீஷ் எப்படியாவது தெளிவா படிக்கணும்ல, அங்க இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது, ரெண்டும் புரியாம இன்னைக்கு அநேகர் வேதமே தெரியாது வாழ்கிறார்கள். அது என்ன பரிதாபமான நிலை என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் பலவிதமான உருவகங்கள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. இவற்றில் பெரும்பாலானவை ஒன்றை விளக்குவதற்காக அதை இன்னொன்றுடன் ஒப்பிட்டு அல்லது இன்னொன்றை மாதிரியாக காட்டி விளக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக தேவன் சூரியனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவன் சூரியனுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இதை நம்ம தமிழ் இலக்கணத்தில் பார்க்கும்போது பிரதிமை அப்படின்னு சொல்லுவோம், மெட்டாஃபார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வோம். அது தேவனுக்கு பிரதிமையா சூரியன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது தேவனுக்கு உபயோகிக்கப்பட்டுள்ள உருவகத்தை மாதிரியாக காட்டி தேவனை விளக்கினால் அது ஓமை அணி சிமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவன் சூரியனை போல இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் படும். அப்போ அவர் தேவன் சூரியன் அல்ல, அதுபோல சூரியனும் தேவன் அல்ல, ஆனா தேவன் சூரியனை போல இருக்கிறார். நமக்கு சூரியனை தெரியும், பிரகாசத்தை தெரியும், அதனால பிரதிமையாக இங்கே தேவன் சூரியனை போல இருக்கிறார் என்ற அர்த்தத்தில் கூறப்பட்டிருக்கிறத கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியம். அப்ப வேதாகமத்தில் இவ்வொரு வகையான சாதாரண உருவகங்களை பெருமளவில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:1 மனித சரீரமானது பூமிக்குரிய கூடாரமாகிய வீட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதேபோல 1 கொரிந்தியர் 15:51 மரணம் என்பது நித்திரைக்கு ஒப்பிடப்பட்டு கூறப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். சங்கீதம் 18:2 கர்த்தர் கண்மலை கோட்டை அப்படிங்கிறதுக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவும் திராட்சை கொடியாகவும் அதேபோல ஜீவ அப்பமாகவும் அதேபோல வாசலாகவும் மேய்ப்பனாகவும் இருக்கிறதாக தம்மை பற்றி யோவான்ல சொல்லியிருக்கிறத நீங்க வாசித்திருக்கிறீங்க. இப்படி தன்னை ஒப்பிட்டு இயேசு பேசியிருக்கிறதையும் இன்னும் அதிகமாக நீங்க வேதத்துல பார்க்க முடியும். இதே விதமாக பல வார்த்தைகள் ஒன்றை ஒப்பிட்டு காட்டுவதற்காக வேதாகமத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கறீங்க. இப்படி பல வார்த்தைகள் ஒன்றை ஒப்பிட்டு காட்டுவதற்காக வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதையும் நீங்க ஆங்காங்கே வாசித்து பார்த்திருப்பீங்க. அப்ப ஒரு பொருளை, ஒரு காரியத்தை, இல்லாவிட்டால் தேவனை ஒப்பிட்டு காட்டுவதற்காக பல வார்த்தைகள் விதமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நாம கவனம் பண்ண வேண்டியது அவசியம். உருவகங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல மாதிரியாக காட்டப்பட்டுள்ளதையும் நாம நிதானித்து பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியாக காட்டப்பட்டுள்ள அந்த உருவகங்கள் அநேகமா எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கும்னா போல அப்படிங்கிற சொல்லோடு வருகிறத பார்க்க முடியும். இல்லாட்டா அதற்கு இணையான வார்த்தைகள் வருகிறத நீங்க கவனித்து பார்க்க முடியும். வேதத்துல நீங்க உதாரணமாக யோபு 41:24 பாத்தீங்கன்னா, அது நெஞ்சு கல்லை போலவும் இயந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க சற்று உன்னிப்பா கவனித்து பாருங்க. அதுல உருவகங்கள் போல அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு சொல்லப்பட்டிருக்குது. அவ்விதமாக மாதிரியாக இந்த பொருட்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அதே மாதிரி நீங்க மீகா 7:4 பாத்தீங்கன்னா, அவர்களில் நல்லவன் முற்றடி கொத்தவன், செம்மையானவன் நெருஞ்சிலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்துல இதுல ஒத்தவன் பார்க்கிலும் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பாருங்க. ஆக இவ்விதமா அந்த சொல் உருவகங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது நல்லவன் எதுக்கு ஒத்தவனா இருக்கிறான்னா முச்செடிக்கு ஒத்தவனா இருக்கிறான்னு கூறுகிறார். முச்செடிய உருவகமா சொல்கிறாரு. அதே போல செம்மையானவன் நெருஞ்சிலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன் அப்படின்னு சொல்லி இந்த செம்மையானவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நெருஞ்சில மாதிரி அதை விட கூட கடுமையாய் கூர்மையானவனா இருக்கிறான்னு சொல்கிறத கவனிங்க. இவ்விதமாக போல ஒத்தவன் பார்க்கிலும் என்ற வார்த்தைகள் அந்த உருவகத்தை ஒப்பிட்டு பேசுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்க வேதத்துல வாசிக்கும் போது கவனித்து பார்க்கணும். இதன் மூலமாக எந்த பொருளுக்கு எந்த விதமான அர்த்தத்தை உருவகத்தை வார்த்தைகள் பயன்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத கவனிச்சு பார்க்கலாம். அப்ப நீங்க வேத பகுதி அர்த்த விளக்கம் செய்யும் போது நீங்க உருவகங்களை இனம் கண்டுபிடிக்கணும். அது எவற்றை விளக்க உபயோகிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத முதல்ல அறிந்து அதன்படி அந்த வார்த்தைகளை அர்த்தம் விளக்கம் செய்து நீங்க படித்தீங்கன்னா வேதத்துக்கு விளக்கம் கொடுப்பதில் நீங்க தவறு செய்ய மாட்டீங்க. இதை நீங்க எப்பொழுதுமே கவனத்தில் கொண்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் இன்னும் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது நினைவில் இருக்கும், வார்த்தையில் உள்ள அர்த்தத்தின்படி சொல்லத்தமா ஒரு வார்த்தையை நம்ம எடுக்கும்போது அதனது அர்த்தம் அந்த வசனத்துக்கு பொருத்தமற்றதான் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. அதாவது அந்த சொல்லத்தப்படி அந்த வார்த்தை அந்த வசனத்துக்கு சரியா பொருந்தலன்னு வச்சிடுங்களேன். அப்பனா நீங்க புரிந்து கொள்ளணும் அந்த வார்த்தை உருவகமாகவே உபயோகிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதல்ல சொல்லர்த்தமா பாக்குறீங்க, முதல்ல பார்க்க வேண்டியது அப்படிதான். அந்த நேரடி அர்த்தத்துல கட்டாயமா அது ஃபிட் ஆகுதான்னு பாருங்க, சரியா அது பொருந்தலையா. அப்ப அந்த வார்த்தை உருவக அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்குங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப இவ்விதமாக புரிந்து கொண்டனா அந்த உருவக அர்த்தத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டியவை யாவை, செய்யக்கூடாதவை யாவை அப்படின்னு சொல்லி சற்று நாம சிந்திக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில அதை நாம பார்த்து நிறைவு செய்ய இருக்கிறோம். செய்ய வேண்டியவைகள், இப்ப வார்த்தை உருவக அர்த்தத்தை உடையதா இருக்கு அப்படிங்கறத அறிவதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அதற்குரிய அர்த்தத்தின்படி அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை உருவகமா சொல்லப்பட்டிருக்குன்னு வைங்களேன், நாம் அதற்குரிய அர்த்தத்தின்படி அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் வேதாகமத்தை எழுதியவர்கள் அவ்வுருவக விவரணத்தின் மூலம் நமக்கு சொல்ல முற்படுவது என்ன என்பதை நம்ம அறிந்திடலாம். இல்லைன்னா நம்ம தவறான ஒரு அர்த்தத்தை கற்றுக்கொள்வோம். அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய முக்கிய ரெண்டு காரியங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, முதலாவது நீங்க செய்ய வேண்டியது எதற்கான உருவகம் அப்படின்னு அறிய முற்படணும். வேதத்தை வாசிக்கும் போது இது எதற்கான உருவகம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி புரிந்தாதான் அந்த வார்த்தைக்குரிய அதிகப்படியான விளக்கத்தை உருவகத்திலிருந்து பெற முடியும். உதாரணமா சொல்றேனே, சங்கீத 92:12 நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் அப்படிங்கிற வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனிங்க. இதை நீங்க நிதானத்தோடு திரும்ப திரும்ப வாசித்து பார்க்கும்போது இந்த கேதுரு மரமும் பனை மரமும் எதற்கு உருவகமா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத முதலாவது பார்க்கணும். இது எதற்கான உருவகம் இந்த ரெண்டும். அப்ப நீங்க உன்னித்து பார்க்கும்போது இது நீதிமானின் வளர்ச்சிய விளக்கும் உருவகமாக இருக்கிறத நீங்க கண்டுகொள்ள முடியும். ரொம்ப எளிதாக சில வேலைகளை முடித்தோம், ஆனாலும் சில இடங்கள்ல கொஞ்சம் கடினமா இருக்கும். அதையும் நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்கப்படுத்த இருக்கிறேன். அப்ப இங்க தெளிவா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம், நீதிமான பற்றி அவன் பனைய போல செழிப்பான், கேதுருவை போல வளருவான் அப்படின்னு சொல்லி உருவகமா இந்த பனையையும் கேதுரு மரத்தையும் கர்த்தர் பயன்படுத்தி சொல்லி இருக்கிறாருங்கிறத நம்ம கண்டுகொள்ள முடியும். யாருக்காக சொல்லப்பட்ட உருவக வார்த்தை அப்படின்னா நீதிமானுடைய வளர்ச்சியை பற்றி சொல்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவைகள். அப்போ இதை நீங்க புரிந்து கொண்டாதான் யாருக்காக எதற்காக இந்த உருவகம் சொல்லப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் நீங்க சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும். இந்த மாதிரி எளிதாகவும் இருக்கும். சில வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல இது எதற்கான உருவகம் அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியாம சில வசனங்கள் இருக்கலாம். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது நீங்க முன்னும் பின்னும் உள்ள வசனங்களை வாசித்து பார்க்க வேண்டியது அவசியம். உதாரணமாக யோவான் 7:38 நீங்க பாத்தீங்கன்னா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த உருவகம் அதற்கு அடுத்த வசனத்தின் மூலமே நாம அறிந்து கொள்ள முடிகிறதா இருக்குது. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கான உருவகம் அப்படிங்கறத 7:38 நீங்க பார்க்க முடியாது, கண்டுகொள்ள முடியாது. அதற்கு அடுத்த வசனத்துல பார்க்கணும், ஓ இது பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்ட உருவகம். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கான உருவகம் அப்படின்னு அடுத்த வசனத்தை வாசிச்சாதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். இதற்கான உருவகம் இது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதே போல நீங்க யோவான் 4:32 பாத்தீங்கன்னா அதுல இயேசு கிறிஸ்து போஜனம் அப்படின்னு சொல்கிறத எதை விளக்க அந்த போஜனங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும்னா 34 வசனத்துக்கு போனாதான் கண்டுபிடிக்க முடியும். 32 அதுக்குரிய விளக்கம் இல்ல. 34 அத பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அப்ப போஜனம்னா எதை குறிப்பிடுகிறார் என்பத 32 பார்க்க முடியல, 34 பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே அவருடைய போஜனமாய் இருக்கிறதாய் சொல்லுகிறார். அப்போ போஜனங்கிற வார்த்தை தேவ சித்தத்தை இவர் செய்து முடிக்கிறதற்காய் பயன்படுத்தப்பட்ட உருவகமான வார்த்தை என்று நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அப்போ உருவகம் எதற்காக உபயோகிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நாம சில வேளைகள்ல அதே வசனத்துல கண்டுபிடிக்கலாம், சில வேளைகள்ல நம்ம வேத பகுதியை ஆராய்ந்து பார்க்கணும், அப்ப கண்டுபிடிக்கலாம். முன்னும் பின்னும் உள்ள வசனத்தை பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியும். இவ்வளவு நாம முயற்சி எடுத்தாதாங்க வேதத்தை நன்றாக ஆழமாக படிக்க முடியும். இரண்டாவது காரியம் என்ன, நாம செய்யணும் இந்த உருவகம் எதற்கான உருவகம்னு முதலாவது கண்டுபிடிச்சிட்டோம். இரண்டாவது இது எந்த அர்த்தத்துடனான உருவகம் அப்படிங்கறத இரண்டாவது நம்ம அறிய வேண்டியது அவசியம். ரெண்டு ஸ்டெப் தான். முதல் ஸ்டெப் சொல்லிட்டேன், எதற்கான உருவகம் கண்டுபிடிக்கணும், மறுபடி செய்யுங்க. ரெண்டாவது இது எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற உருவகம்னு கண்டுபிடிங்க. இப்ப குறிப்பிட்ட வசனத்தில் உள்ள உருவகம் எதற்கான உருவகம் அப்படின்னு முதலாவது கண்டுகொண்ட பின்னர் அது எந்த அர்த்தத்துடனான உருவகம் அப்படிங்கறத நம்ம கண்டறிய வேண்டும். அதற்கு நாம் அந்த உருவக விவரணத்தை நாம சற்று ஆராய்ந்து பார்க்கணும். அதாவது அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், அந்த வார்த்தை என்ன மாதிரி அர்த்தமுடையதுன்னு கொஞ்சம் விளக்கமா படிக்கணும். தமிழ் அகராதி புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். சோ நீங்க இங்கிலீஷ் பைபிள கூட எடுத்து படிச்சு அதனுடைய விவரத்தை நீங்க சேகரிக்கலாம். நான் இப்ப சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ஏசாயா 1:30 தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க போல அப்படின்னு சொல்லி ஒன்றை ஒப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்போ தண்ணீர் இல்லாத தோப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறது முதலாவது அப்ப நம்ம அதனுடைய விவரத்தை நம்ம சேகரிக்க வேண்டியது அவசியம். அதை கொஞ்சம் உட்கார்ந்து ஸ்டடி பண்ணணும். தண்ணீர் இல்லாத தோப்பு எப்படி இருக்கும், அது பசுமையா இருக்காது, வறண்டு போய் அழியக்கூடிய நிலையில இருக்கும், மட்டும் அந்த செடிகள் மிகவும் பட்டு போய் ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ தண்ணீர் இல்லாத தோப்பு இப்படி இருக்கும் அப்படிங்கிற விவரணத்தை நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், யார பற்றி சொல்கிறாரோ அவர்களுக்கு அந்த அர்த்தத்தை நம்ம ஒப்பிட்டு இப்ப பேச போறோம். இவ்விதமா ஒவ்வொரு உருவகத்தையும் ஆராய்ந்து பார்த்து அது எதற்கான உருவகமோ அதற்கு அத்தன்மைய நம்ம விளக்கம் கொடுத்து படிக்கும் போது நாம அறிய முடியும். அதாவது கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள், அதே போல பாவிகளும் துரோகிகளும் இவ்விதமா தண்ணீர் இல்லாத தோப்பை போல இருக்கிறத குறித்து அந்த வசனங்கள் தொடர்ச்சியா சொல்லப்படுகிறத கவனிங்க. அப்போ இந்த தண்ணீர் இல்லாத தோப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதன் தன்மையை இப்போ யாருக்காக இது சொல்லப்பட்டது அப்படிங்கறதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல அதிகமான அர்த்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு இன்னொரு எடுத்துக்காட்டையும் சொல்ல விரும்புகிறேன். உன்னதப்பட்ட 1:15 சாலமோன் சூலமித்தியிடம் இவ்விதமா கூறுகிறார், உன் கண்கள் புறா கண்கள். அப்ப அங்க சொல்றாரு உன் கண்கள் எப்படி இருக்கு தெரியுமா, புறா கண்கள் போல இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. போலங்கிற வார்த்தை வரல, ஆனா இதுல அது மறைந்து இருக்கிறது இல்லையா. சோ உன் கண்கள் புறா கண்கள். இப்போ அந்த கண்களை பற்றி கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. அப்போ புறா கண்ணு அப்ப எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, புறாவின் கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கறது ஆச்சரியமா இருக்குது. அது அழகானவை மட்டுமல்ல, அதனால ஒரு சமயத்துல ஒன்றை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு அறிவியல் கருத்தை நம்ம படிக்க முடிகிறது. அப்போ புறா ஒரு நேரத்துல ஒன்னதான் பார்க்கும். அதே போல தட்டான் பூச்சி அப்படின்னு சொல்லி நீங்க பாத்திருப்பீங்க, இந்த மழை நேரம் பறக்கும் பாருங்க. அதுக்கு ஏகப்பட்ட கண்ணு இருக்கும், ஒரே நேரத்துல பல இடத்த பார்க்கும். அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கிற அந்த முகம் மாதிரி இருக்கும் இல்ல அந்த தட்டான் பூச்சிக்கு. உங்க ஏரியால எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, சரி புரிந்து கொள்ளுங்க. அது பல இடத்த படி பார்க்கும், ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா பல காரியங்களை பார்க்கிற அது தன்னை பிடிக்க வருகிறவன அதுக்கு பார்க்க தெரியாது பாருங்க, மாட்டிக்கிறோம், ஈஸியா மாட்டிக்கிறோம். ஆனா புறா கண்கள் அப்படி இல்ல, ஒரு நேரத்துல ஒன்றை மட்டும் தான் பார்க்கும். ஆனா அந்த தட்டான் பூச்சி ஒரு நேரத்துல பலவற்றை பார்க்கும். சோ பல காரியங்களை பார்க்கிறவர்கள் வீழ்ந்து போவார்கள், எளிதாக ஒன்றை மாத்திரமே பார்க்கிறவர்கள் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அப்போ சூலமித்தியின் அந்த கண் எப்படி இருக்குது, நேசரை மட்டுமே பார்க்கிற புறாக்கண்களை போல இருக்கிறது, ஒன்றை மாத்திரமே அது பார்க்கும். அதே போல மக்களே, விசுவாசிகளே, சபையாரே என்று சொல்லி நாம் அவரை மட்டுமே பார்த்து வாழ அழைக்கிறார். எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. அப்போ புறாக்கண்கள் அப்படின்னா என்னன்னு படிக்கிறோம், அதன் அர்த்தத்தை புரிகிறோம், திரும்ப அதை எடுத்து வசனத்தில் நம்ம என்ன செய்யறோம், இணைக்கின்றோம். பிரியமானவர்களே, இவ்விதமாகத்தான் உருவகம், எதற்கான உருவகம், அடுத்து எப்படிப்பட்ட அர்த்தமுள்ள உருவகம் அப்படின்னு சொல்லி நீங்க உருவகத்தை படிக்கும் பொழுது நீங்க இதெல்லாம் படித்து தெளிவுபட கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க, அதிகமான அர்த்தத்தை நீங்க வேதத்துல பெறுவீங்க. ஆனா இவ்விதமா நம்ம பார்க்கும்போது சில நடைமுறை பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கறதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன்னா நம்ம மொழிபெயர்ப்பாளர்கள் மூல பாசையிலிருந்து தமிழுக்கு கொண்டு வரும்பொழுது அங்குள்ள கலாச்சாரத்தை, அங்குள்ள மிருகத்தை, பறவைகளையே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பொருட்கள், மிருகங்கள், பறவைகள், பிராணிகள், தாவரங்கள், மலர்கள், கனிகள், மரங்கள் அவற்றையே தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை. ஆனா அதே போலவே சில மிருகங்கள் நமக்கு இந்தியாவில இல்லை, தமிழகத்தில இல்லை. அப்ப அதை கண்டுபிடிக்க கொஞ்சம் நம்ம திணறுகிறோம், என்ன செய்கிறது, அதற்கான அர்த்தத்தை புரிய முடியாதபடி கஷ்டப்படுகிறோம். உதாரணமா உன்னதப்பட்ட 1:14 சூலமித்தி தன் நேசரை பற்றி கூறும்போது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதொன்றி பூங்கொத்து அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த மருதொன்றி பூங்கொத்தை நாம பார்த்ததில்லை, அது இஸ்ரேல் தேசத்தில் உள்ள அந்த மருதொன்றி. அப்ப உடனே நம்ம அங்குள்ள மருதொன்றியை நினைக்க கூடாது, அது வேறு தமிழ் வார்த்தைக்கு பொருத்தமா இல்லாததுனால அப்படி போட்டிருக்காங்க. அதே போல உன்னதப்பட்ட 2:3 நமுட்டை அப்படிங்கிற பறவையை பற்றி வாசிக்கிறோம். இந்த பறவையை பற்றி நமக்கு என்ன செய்யாது, இப்படி எத்தனையோ உயிரினங்கள், தாவர வகைகள் வேதாகமத்தில் உருவகங்களா உபயோகிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம கொஞ்சம் திணற வேண்டியிருக்குது. அப்ப இதுக்காக நம்ம சில காரியங்களை நாடலாம், நம்ம வேதாகம அகராதியா எடுத்து பயன்படுத்தலாம், அதாவது பைபிள் டிக்ஷனரி எடுத்து பயன்படுத்தலாம், இல்லட்டா வேதாகம கைநூல் பைபிள் ஹேண்ட் புக்னு கிடைக்குது. சோ அது இங்கிலீஷ்ல தான் இருக்கும், வேற வழி இல்ல, அதை எடுத்து நம்ம நினைச்சலாம் பயன்படுத்தலாம், இல்லட்டா ஒரு வேதாகம கலை களஞ்சியத்தை பைபிள் என்சைக்ளோபீடியாவை எடுத்து நினைச்சலாம் பயன்படுத்தி கொஞ்சம் அர்த்தத்தை அறிய முற்படலாம். ஆனா எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்கு, தமிழில் நமக்கு போதுமான அளவு இப்பொழுது இல்லை. ஆனா முன்ன இருந்ததை விட இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அகராதிகள் அதே போல ஹேண்ட் புக் எல்லாம் கொஞ்சம் நல்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு வந்திருக்கிறது. ஆனாலும் போதுமான அளவு வரவில்லை. நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தினர் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறவர்கள் ஒன்றா இணைந்து ஒரு நல்ல வேதாகமாக அதையே நம்ம கண்டுபிடிச்சு இல்லட்டா எழுதி கொடுத்தா கிறிஸ்தவ வட்டாரம் நல்ல ஆவிக்குரிய வாழ்வில் வளரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி அனைத்து காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அடுத்த வகுப்பில் செய்யக்கூடாதவைகள் என்னென்ன, உருவகத்தை நம்ம அர்த்தம் கொள்ளும் போது செய்யக்கூடாதவைகள் அப்படின்னு சில காரியம் இருக்குது. அதையும் நம்ம கவனமா படிச்சாதான் நம்ம அப்படி செய்யாம ஒழுங்கா நேரடியா சரியா என்ன செய்வோம், உருவகத்தை கண்டுபிடிப்போம். அதை வருகிற வகுப்புல பார்ப்போம். தொடர்ந்து எங்களோடு இணைந்தீர்கள், வேதவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தொடர்ந்து கேட்டு ஆழமாக உங்கள் கருத்துக்களை கர்த்தரண்டை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.